நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு ஜோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தொழில் திருமூல அழகுமலை ராமதேவ அழகுமலை கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர் கமலமுனியாரூ சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல் சொல்லப்பட்டு குடியில் வாமியரோடு நற்கால் காசி நந்தி தேவர் நற்கால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம் பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி பழையூர் கோராக்கர் மயூரன் குதம்பர் கோயூர் கோராக்கர் மயூரன் குதம்பை திருவர்ணையூரடைக்காடல் சமாதி நேரம்மை காக்கவே சமாதி நேரம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்ரி சர்வசமாதி அடைந்த நேருலகம் இவே ஓம் கிரியா பாபாஜி நமோ ஓம் ஓம் சிவாய நமோ. இன்று எங்களுக்கு புதன்கிழமை சத்சங்கம் வழமை போல பாபாஜியின் தெய்வீக குரலிலிருந்து நான் ஒரு சில பக்கங்களை எடுத்து படிக்கின்றேன். எல்லோரும் தியான முத்திரை போட்டு கண்களை மூடிக்கொண்டு உள்வாங்குங்கள். பல அரிய ஆன்மீக கருத்துக்கள் உங்களுக்கு காத்திருக்கின்றது. இன்று நான் படிக்கப் போகும் பக்கங்கள் 77, 78, 79 முடிந்தால் 80. இன்றைய வாசிப்பு ஒரு அருளாளர் ராமதீர்த்தரை பற்றியது. பாபாஜி கொடுக்கின்றார் அதை எங்களுக்கு. ராமதீர்த்தர் சில சமயம் நாட்டு மக்களின் இதயங்களிலிருந்து எழும் பிரார்த்தனை உலகம் முழுக்களுக்கும் அமைதியை அளித்தது. போர் வெற்றி ஆகியவற்றின் பின் இது எப்போது நிகழும்? இந்தியாவில் இது நிகழ்ந்தது. போர் வீரர்கள் ஒரு நாட்டிற்காக தங்கள் ஆன்மாவை விற்றபோது நடந்தது. போரில் வெற்றி என்பது உண்மையில் தோல்வியே என்று ஆரிய மனம் கண்டறிந்த போது துறவு மேற்கொள்ளும் எண்ணம் வென்றது. அன்பும் அமைதியும் நாட்டை புனிதமாக்கின. அப்போதிலிருந்து துறவு இல்லாத காலம் இந்திய வரலாற்றில் வெற்றிடமாக கருதப்பட்டது. வெற்றியை தங்கத்தால் அளக்கக்கூடாது, அறிவால் அளக்கக்கூடாது, பதவியால் அளக்கக்கூடாது, ஆனால் ஆன்ம அறிவால் அளக்க வேண்டும். வெளிச்சூழலால் மனிதனை எடை போடக்கூடாது, அக அனுபவத்தால் மட்டுமே நிறுத்தல் வேண்டும். அக மனிதனே வழிபடத்தக்கவன். ஞானியின் வாழ்க்கையில் நிகழ்ச்சிகள் அகத்தே நிகழும், வெளிப்படையாக தெரியாது. அவர் மனம் அமைதியாகவே இருக்கும். ஞானியின் வாழ்க்கையை உண்மை வாழ்க்கை. வளரும் மனித சமுதாயம் அதை கட்டாயம் படிக்க வேண்டும். ஞானியின் உபதேசத்திலும் எண்ணங்களிலும் அவரது அக வாழ்க்கையே வெளிப்படுகின்றது. அவரே வெளிப்படுகின்றார். சுவாமி ராமதீர்த்தரின் வாழ்க்கை வரலாறு அக மனிதனுடைய வரலாறு. ஆத்ம உணர்வின் விளைவாக உலகியல் வாழ்விலிருந்து மேலெழுந்த மன வளர்ச்சியின் பதிவு அது. சுவாமி ராமதீர்த்தரின் வாழ்க்கை உலக அமைதியையும் அன்பையும் பாடும் கிராமத்து பாடல். உபநிடத இசையே அவர் உபதேசத்திலும் கேட்டது. பழையதையே புதிய முறையில் ராமதீர்த்தர் ஆன்மாவின் ஆழத்தில் இருந்து பாடினார். பிளவுபட்ட மனிதனை ஒன்றுபடுத்துவதே, ஒற்றுமையை வேற்றுமையை ஒற்றுமையாக மாற்றுவதே அவர் பாடலின் நோக்கம். வெறுப்பிலிருந்து அன்புக்கும் போரிலிருந்து அமைதிக்கும் வருமாறு மக்களை அவர் அழைத்தார். அவரிடமிருந்து எல்லோரும் நல்லெண்ணத்தை எண்ண தெளிவை பெற்றனர். அவருக்கு எல்லாம் தெய்வீகமே, தத்துவமசி, ஏகமேவ அத்வீத்தியம் ஆகிய இரண்டு மந்திரங்களாகிய தங்க இறக்கைகளைக் கொண்டு நித்திய பண்பு பண் நித்திய நித்திய அன்பு பறவையாம் அவர் வாழ்க்கை முழுவதும் பறந்தார். அனந்தத்தை அடையும் வரை அவர் மேலும் மேலும் பறந்தார். அவரது முகம் மிக அழகானது. கருமையான கண்களுக்கு மேல் வளைந்த புருவங்கள், கண்களில் புதிர் கலந்த அன்பு, அறிவாற்றலை வெளிப்படுத்திய அகலமான நெற்றி, உதடுகளின் மென்மையில் பெண்மை உதடுகளில் பெண்மையின் மென்மை. அவர் உதடுகளை கடித்த போது அவரது மனோதிடம் வெளிப்பட்டது. கல்லூரியில் படிக்கும் போது அவரது ஆற்றல் சிறிதே வெளிப்பட்டது. ஆனால் அவரது தெய்வீக தோற்றத்தின் தூய்மையும் எளிமையும் வார்த்தைகளை கவர்ந்தன. அடக்கமான பெண்ணின் வெட்கம் அவருடையது. அவர் தூய்மையாகவே காணப்பட்டார். அவருக்கு சிறிய மெலிந்த சிவப்பு உடம்பு. அவரது எளிய தோற்றத்திற்கு உயர்ந்த லட்சியம் குடிகொண்டிருந்தது. தம் குறிக்கோளை சொல்ல வெட்கப்பட்ட கண்களில் கண்ணீர், இதயத்தில் சீடனது அமைதி, பெண்ணின் மௌனம், பேரரசனின் மனோத்திடம், தேவதையின் எழில் ஆகியவை கொண்ட அந்த அந்தன சிறுவன் அறிவு கோயிலில் பகலும் இரவும் பாடுபட்டான். உடன் பயிலும் மாணவர்களை விட கல்வியில் சிறந்து காணப்பட்டான். மிக அதிகமாக படித்தான். இலக்கியத்திலும் தத்துவத்திலும் அவன் புலமை அபாரம். மனித அறிவு முழுவதும் அறிந்தது போல் அவன் காணப்பட்டான். ஒல்லியான உடம்பிலிருந்து அவன் வலிமையான மனிதனாக மான் போல் துள்ளி விளையாடும் ஆற்றல் பெற்றார். வேகமாக அவர் நடப்பார். இமயமலையில் ஒரு நாளைக்கு 40 மைலுக்கு மேல் நடப்பார். அமெரிக்க படை வீரர்களோடு ஓடி 40 மைல் ஓட்டப்பந்தயத்தில் வெற்றி பெற்றார். படை வீரர்களுக்கு 2 மணி நேரம் முன்னதாகவே இலக்கை அடைந்தார். சான் பிரான்சிஸ்கோ நகரில் ஒருமுறை அவர் வேகமாக நடந்து சென்று கொண்டிருந்த போது ஒரு அமெரிக்கர் அவரை பார்த்து, இந்த நிலைமை இவருக்கு சொந்தம் என்பது போல் இவர் நடக்கின்றார் என்றார். ராமதீத்தர் சிரித்து கொண்டே ஆமாம் என்று கூறிக்கொண்டே வேகமாக போய்விட்டார். கங்கோத்திரி, ஜமுனோத்திரி, பத்ரிநாத் சிகரங்களில் ராமதீத்தர் கௌவீனத்தோடும் போர்வையோடும் ஏறி நடந்திருக்கின்றார். ஜமுனோத்திரியிலிருந்து கங்கோத்திரிக்கு பனியாற்றில் நடந்தே சென்றிருக்கின்றார். காட்டு குகைகளில் பனிப்பொழிவில் தனித்தே வாழ்ந்திருக்கின்றார். மலைவாழ் மக்கள் அவரை தெய்வம் என்றே கருதினார்கள். மழைக்கால ஆற்று வெள்ளத்தில் கூட ஆடு மாடுகளை அவர் அக்கரையிலிருந்து உள்ள கிராமத்திற்கு எளிமையாக கொண்டு சேர்ப்பார். நள்ளிரவில் பயப்படாமல் அடர்ந்த காட்டுப்பகுதியில் அலைந்து திரிவார். அவருக்கு பயம் என்பதே கிடையாது. இறைவனுக்கு சில நிமிடம் முன்னர் கூட இறப்பதற்கு சில நிமிடம் முன்னர் கூட அவர் நீரில் நீந்தினார். ஏழை இளைஞனாக லாகூரில் இவரை கண்டவர் அந்த ஹம்சரை அடையாளம் காண முடியவில்லை. தங்க நிற முகத்தில் தெய்வீக கலை, பாதி மூடிய விழிகள். ஆன்மீக வளமிக்க ராமதீத்தர் உலகத்திற்கு தம் ஆளுமையை சிறந்த நூலாக்கி கொடுத்தார். சுவாமியின் ஆளுமை வீரியம் மிக்கது. மாதக்கணக்கில் மௌனமாக இருப்பார். ஆனந்தத்தில் மூழ்கி கிடப்பார். திடீரென்று எரிமலையாக வெடிப்பார். அவர் பேச்சிலும் எழுத்திலும் புதுமையும் தனித்தன்மையும் மிளிரும். சமுதாயத்தில் அதிகம் இருந்தால் ஏதோ ஒரு இழப்பை உணர்வார். உலகியல் பேச்சு அவருக்கு வருத்தத்தை கொடுத்தது. உலகியல் அறிவுரைகளை அவர் எதிர்த்தார். தாம் இயல்பு நிலைக்கு திரும்ப மலைகளில் தனிமையை நாடினார். ஓடும் ஆறு, அழகிய வானம் ஆகியவை அவரை ஈர்த்தன. கண்களை மூடிக்கொண்டு சூரிய ஒளியில் பாறை மீது மணிக்கணக்கில் அமர்ந்திருப்பார். காற்றின் அசைவு அவரை கவர்ந்தது. செயற்கையில் நாம் காண்பதை விட அதிகம் கண்டார். இயற்கையில் நாம் காண்பதை விட அதிகம் கண்டார் அவர். இயற்கையை ஆராதரிக்கும் தத்துவ கவிஞர் அவர். இந்தியாவில் மட்டுமன்று அமெரிக்காவிலும் அவர் பெரும்பாலும் மலைகளிலேயே வசித்தார். தெருக்களில் கார் பேருந்து சத்தங்களை அவரால் கேட்க முடியாது. இயற்கையை நேசித்து அதனுள் ஆழ்ந்து செல்பவன் அது கவிதையாய் தனக்குள் பிரதிபலிக்க காண்பான். முதன் முதலாக சுவாமி இமயமலையிலிருந்து இறங்கி பீமதளம் என்ற ஊருக்கு வந்தபோது அவர் புகைப்படம் எடுக்கப்பட்டார். அப்புகைப்படங்களில் பனியின் தூய்மையும் வெளிப்பாடும் காணப்படுகின்றன. அவர் பேச்சில் உடல் ஒளியில் இயற்கையின் அழகு தெரிகின்றது. தம்முடன் மலைத்தென்றலின் மென்மையையும் அவர் கொண்டு வந்தார். இயல்பான ஆன்ம உணர்வு என்பது அவரது கவர்ச்சியின் ரகசியங்களில் ஒன்று. அவரை காண்பது என்பது ஒரு அழகான இயற்கை காட்சியை காண்பதைப் போன்றது. அகந்தையற்ற மனிதர் அவர். அவரிடத்தில் இயற்கையின் அழகு பறந்து கிடந்தது. அவரது பார்வை இயற்கையின் பல்வேறுபட்ட அழகுமிக்க இயற்கை பொருள்களுக்கு மலை, ஆறு, புல்வெளி, புதுப்பொழிவு நல்கியது. அவரது புனிதத்தன்மையின் இயற்கையின் நட்பு காணப்பட்டது. தமது ஒளி ஆடை கெடாமல் இருக்க அவர் சமுதாயத்தை விட தனிமையையே விரும்பினார். உயர்ந்த உணர்ச்சி பூர்வமானது அவரது ஆளுமை. அதிகம் கண்ணீர் விடுவார் அவர். சூரிய ஒளியில் குளிர்ந்த தென்றல் காற்றில் மேகம் உருகி மழையாவது போல அவரது அழுகை வெளிப்படும். அவர் மனத்தில் வசந்தம், கோடைக்காலம், பனிக்காலம், மழைக்காலம் என பருவங்கள் உண்டு. அவற்றில் மழைக்காலமே நீண்டது. வசந்தம், பனிக்காலம், கோடை என்பன வரிசையாக அடுத்தடுத்து வருவன. எல்லா வகை கண்ணீரும் அவர் கண்களிலிருந்து பெருகும். பிரமத்தை பற்றியவை, சோக உணர்ச்சி பற்றியவை, தத்துவத்தன்மை பற்றியவை, கருணமிக்கவை, பெரியோர் மறைவு காரணமானவை, காதலர் கண்ணீர் என பல்வகை கண்ணீர். இந்துக்களும் முஸ்லீம்களும் அவரை ஒருங்கே நேசித்தனர். பல வகை குடியினரும் அவரை தங்கள் குடும்பத்தில் ஒருவராக கருதினர். அமெரிக்கர்கள் அவரை அமெரிக்கர் என்றனர். ஜப்பானியர், பாரசீகத்தினர் போன்றோர் அவரை தங்கள் இனத்தைச் சேர்ந்தவர் என்றனர். அவர் எப்போதும் தம்மையே நோக்குவர் போல் காணப்பட்டார். உணர்ச்சியோடு அவரிடத்தே இருந்தது அரை பைத்தியத்தனம். தெய்வீக ஆனந்தத்தை தியானித்தால் அவரிடத்தே இயற்கை. ஆன்மாவும் மனித ஆன்மாவும் வேறாகவே காணப்பட்டன. இதனால் சில சமயம் அவர் பைத்தியம் போல் காணப்பட்டார். கண்கள் சிவப்பாகி உருளும், உடம்பே நடுங்கும். புதிய கருத்துக்கள், புதிய சக்திகள், புதிய புது காட்சிகள், அது உணர்ச்சி ஆகியவை அவரது புனிதத்தன்மையை உணர்த்தும். பேசாமலேயே அவரது வரும் புன்னகையே நமது உணர்வில் புதிய அத்தியாயத்தை தொடக்கி வைக்கும். அவர் சிரிப்பு மணியோசை போன்றது. அது செயற்கைத்தன்மையே இருக்காது. அவருடைய ஆனந்த ஊற்று கொப்பளித்து கொண்டு வருவது போல் இருக்கும். பறவைகளைப் போல அவர் எப்போதும் மகிழ்ச்சியாகவே இருப்பார். புருவங்கள் உயரவோ சுருங்கவோ செய்யா. பின்னால் மனிதர்கள் வருவார்கள். அவர்களை சிரிப்போடு ராமதீத்தர் வரவேற்பார் என்று பாபாஜி கூறியிருக்கின்றார். உடனே அவர் காலில் விழுந்து தங்கள் குறைகளை சொல்லி மன்னிப்பு வேண்டுவர். பாவத்திலிருந்தும் இருட்டிலிருந்தும் பாதுகாப்பு வேண்டுவர். அவரது சிரிப்பு மக்களின் இதய ஆழத்தை தொடும். அவர் மகிழ்ச்சியோடு இருந்தார். ஆனால் மகிழ்ச்சியின் மூலம் ரஜோகுணத்தில் நுழையாதீர்கள் என்பார். அந்த மகிழ்ச்சி கண்ணீரால் அமைவது. அவருடைய மகிழ்ச்சி ஞான நெருப்பால் விளைவது. எனவே அதில் ரஜோகுண கலப்பு கிடையாது. சிரித்து கொண்டிருக்கும் போதே திடீரென்று கண்ணை மூடி மௌனமாக ஓம்கார ஜபத்தை செய்வார். அவருடைய பேரானந்தம் அதில் தெய்வீகத்தன்மை மட்டுமே உண்டு. ஏனெனில் அவர் தெய்வீக ஆன்மாவே. எல்லாவற்றுக்குள்ளும் கண்டவர் அவர் சொல்வார், நான் அமைதி புயல், ஆனந்த சூறாவளி. ஏன், எப்போது, எங்கே என்ற கேள்விகளுக்கு தத்துவ அறிஞர்களால் பதில் சொல்ல முடிவதில்லை. ஆனால் அவர் இவற்றை கேட்டுச் சிரிப்பார். அந்த சிரிப்பு தெய்வீகத்தின் உணர்வுக்கு தரப்படுவது. உலகத்தின் உண்மையை ஒருவர் முழுவதும் உணரும் போது அடக்க முடியாத சிரிப்பாகத்தான் தோன்றும். விதியை நோக்கி நான் மீண்டும் மீண்டும் சிரிக்கின்றேன். படைப்பின் ஒளியை நான் நினைக்கின்றேன். என் ஆச்சரிய கடல் இடியாக வடிக்கின்றது. ஹலலோயா ஹலலோயா என்பார். அவர் இருப்பின் அழகிற்கு இன்னொரு காரணம் அவரது சிந்தனை சுதந்திரம். மாபெரும் அறிவும் அவருடைய எண்ணங்கள் அனுபவத்தோடு தொடர்புடையவை. அவர் பரிசோதனை சமயத்தை நம்பியவர் என்கின்றார் பாபாஜி. அவரை பொறுத்தவரை வாழ்க்கை கலை என்பது ஒளிமிக்க நம்பியலில் அமர்ந்திருக்கின்றது. மனிதனுடைய அகசமயத்தோடு வழிபாட்டிற்கு தொடர்பில்லை. வாழும் மனிதன் வாழ்க்கையை அதற்கு அர்ப்பணித்து உண்மையை பரிசோதிக்கலாம். அறிவியலைப் போலவே சமயத்திலும் வேறொரு கருத்திற்கு பணிய வேண்டியதில்லை. ஆத்ம உணர்வின் மூலமாக அது ஒவ்வொன்றுக்கும் சொந்த உடைமையாகின்றது. இந்த உணர்வு எந்த வழியிலும் வரலாம். ஆனால் நமக்கு வழி முக்கியமில்லை. உண்மையை உணர அரசப்பாதை ஏதும் இல்லை. அப்படி ஒன்றை உருவாக்கவும் முடியாது. விதிகள் கூறும் வழிகாட்டுதல் நமக்கு உதவி செய்வதில்லை. வேதங்கள் வேதமில்லை, குர்ஆன் குர்ஆன் இல்லை, விவிலியம் விவிலியம் இல்லை. மனிதனுடைய அக அனுபவமே உண்மைக்கான இறுதி சோதனை. இரவில் சூரிய ஒளியால் பயனென்ன? ஒரு சின்ன மெழுகுவர்த்தி பாதையில் ஒளியேற்ற போதும். வாழ்க்கையின் விதிகளை புரிந்து கொள்ள நம் அக அனுபவத்தால் மட்டுமே முடியும். வாழ்க்கையில் மோதலை உண்டு பண்ணும் பல நூல்கள் விளக்கப்பட வேண்டும். உண்மையான கல்வி சில சமயம் புத்தகங்களின் மூலமாகவோ இன்னொரு உபதேசம் மூலமாகவோ வராது. திருடன் அடிமை பரத்தை போன்றோர் மூலமாகவே வரலாம். பாபாஜியை போன்ற சத்குருவிடம் இருந்து கிடைக்கலாம். ஒவ்வொருவரும் என் தோல்வி வெற்றிகளை மூலமாக கடவுளிடம் சொல்ல வேண்டும். வாழ்க்கையின் மிகப்பெரிய வெளிப்பாட்டை சங்கரர் தம் அனுபவத்தை வேதாந்தத்தின் பெயரால் வெளியிட்டார். இதனால் இந்து சமயம் உண்மையை தேடி நேரடியாக அறிய முடியாமல் போயிற்று. முகமது நபி உண்மையை தம் அனுபவ அடிப்படையில் எடுத்துரைத்தார். அரேபியர்களை நம்பிக்கையுடையவர் ஆக்கினார். இன்னொன்றின் அடிப்படையில் உண்மையை உபதேசிக்கும் போது அது வலிமை இழக்கின்றது. உண்மைக்கு வலிமை சேர்ப்பது ஒருவரது நேரடி அனுபவமே. புத்தகங்கள் மனிதனுக்காக, ஆனால் கொடுங்கோளாளர்கள் மனிதன் புத்தகத்திற்காக என மாற்றிவிட்டனர். இலக்கியம் அறிவியல் ஆகியவற்றை படிப்பதைப் போல் சமய புத்தகங்களையும் படிக்க வேண்டும். ஆனால் வாழ்க்கை என்பது ஒவ்வொருவருக்கும் தானாகவே புரிந்து கொள்வது. ஓம் கிரியா பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம. இன்று இந்த வாசிப்பில் 4-5 பக்கங்களை படித்தேன். ஏனென்றால் அவருடைய வாழ்க்கை வரலாறை முழுவதுமாக இன்று கேட்டு விடுவோம் என்று. ஆனால் நேரம் கூடிக்கொண்டு போகின்றது. அவருடைய வாழ்க்கை வரலாறு இன்னும் சில பக்கங்கள் இருக்கின்றன. ஆகவே இத்துடன் நிப்பாட்டுகின்றேன். இது ஒரு அருளாளரின் நேரடி அனுபவம் பாபாஜி கொடுத்திருக்கின்றார். இது பல விஷயங்கள் நாங்கள் யோகத்தில், எங்களுடைய கிரியா யோகத்தில், எங்களுடைய சாதனைக்கு தேவையான வைராக்கியங்கள், சாதனையை எப்படி செய்ய வேண்டும், இயற்கையுடன் எப்படி ஒத்து நாங்கள் செல்ல வேண்டும். அவருடைய வாழ்க்கையே இயற்கையுடன் சேர்ந்து அமைந்த வாழ்க்கை. அவருடைய நாட்கள் முழுவதும் இயற்கையுடனே இருந்திருக்கின்றார். ஆகவே அதில் பல அற்புதமான கருத்துக்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மீண்டும் கேளுங்கள், அதை உணருங்கள். இயற்கையும் நாங்களும் புண்டத்தில் இருப்பதுதான் அண்டத்திலும் என்றது உண்மைகள் அவருடைய வாழ்க்கையின் நிகழ்வில் நடந்திருக்கின்றன. அதை அனுபவியுங்கள். நன்றி சொல்கின்றேன் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நம, ஓம் ஓம் சிவாய நம. இப்போது இரவினையா அணைப்பில் இருக்கின்றீர்கள். இரவினையா, உங்களுடைய கருத்துக்கள், சில கருத்துக்களை எடுத்திருப்பீர்கள், அதை கேட்போம்.
ஓம் கிரியா பாபாஜி நம,
ஓம் கிரியா பாபாஜி நம,
ஓம் சிவாய நம,
ஓம் சிவாய நம.
இன்றைய சத்சங்கம் வழமை போல பாபாஜியின் தெய்வீக குரலிலிருந்து நமக்கு கிடைக்கப்பட்ட அருள் வாக்கியங்களை நாங்கள் உள்வாங்கினோம். ஆனால் வடமேலும் பார்க்க இன்றைய சத்சங்கம் சுவாமி ராமகீர்த்தனின் வாழ்க்கை வரலாறு பற்றிய விளக்கம் தெளிவாக கூறப்பட்டமையும், அதை மனத்தில் தெளிவாக உண்டாக்கியதும் சிறப்பாக இருந்தது. எனவே நாங்கள் இன்றைய சத்சங்கத்திலிருந்து கூறப்பட்ட மிக முக்கியமான கருத்துக்களை சிலவற்றை உள்வாங்கக்கூடியதாக இருந்தது. அது மிகவும் வாழ்க்கையில் பல சாதனைகளை செய்யக்கூடியதாக இருக்கும் என்பதையும் எனது மனத்தில் தோன்றியது. எனவே அவற்றை மீண்டும் சுருக்கமாக சாதனைகளை கூறுவோமானால், ஆன்ம அறிவால் அளக்க வேண்டும், மனிதனை அக அனுபவத்தால் மட்டுமே நிறுத்தல் வேண்டும், அக மனிதனே வழிபடத்தக்கவன், ஒவ்வொன்றும் ஆழ்ந்தமான கருத்துக்கள். அடுத்து ஞானியின் வாழ்க்கையில் நிகழ்ச்சிகள் அகத்தே நிகழும், வெளிப்படையாக தெரியாது. அடுத்ததாக அவர் மன அமைதியாக இருக்கும், அவர் மனம் அமைதியாக இருக்கும், ஞானியின் மனம் அமைதியாக இருக்கும். ஞானியின் வாழ்க்கை உண்மை வாழ்க்கையே. அப்ப எல்லோருக்கும் உண்மை வாழ்க்கை பொய் வாழ்க்கையை பற்றி இதிலிருந்து தெளிவாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. ஞானியின் உபதேசத்திலும் எண்ணங்களிலும் அவரது வாழ்க்கை அக வாழ்க்கையை வெளிப்படுத்துகின்றது. ராமகீட்டரின் வாழ்க்கை வரலாறு அக மனிதனுடைய வரலாறு, ஆத்ம உணர்வின் விளைவாக உலகியல் வாழ்விலிருந்து மேலெழுந்து மன வளர்ச்சியில் பதிவுதான் அது. எனவே சுவாமி ராமகீட்டரின் வாழ்க்கையில் உலக அமைதியையும் அன்பையும் கொடுக்கின்றது என்பதை உணர்ந்து நாமும் அதன்படி ஒழுகி நன்மையை பெறுவோம், சாதனைகளை செய்வோம். நன்றி. ஓம் கிரியா பபாஜி நம ஓம். ஓம் சிவாய நம ஓம்.
நன்றி ரவினையா. மிகவும் முக்கியமான சில கருத்துக்களை நானும் வாசிக்கும் போது உணர்ந்து கொண்டு வந்தேன். அதை கச்சிதமாக எடுத்து கொடுத்திருக்கின்றீர்கள் உங்களுடைய சுருக்கத்தில். அதுதான் முக்கியமான கருத்துக்கள் நீங்கள் சொன்னவை. அதை விடவும் மேலதிகமாக நீங்கள் வாசிக்கும் போது ஒவ்வொரு சொல்லிலும் அவருடைய வாழ்க்கை அனுபவ அடங்கி இருக்கின்றது. ஆகவே நாங்கள் இந்த புத்தகங்களை படிக்கும்போது அல்லது இப்படியானவற்றை நாங்கள் கேட்கும்போது ஒரு புத்தகத்தில் கொடுக்கப்பட்ட கருத்தை கேட்பதை விட ஒரு அருளாளருடைய வாழ்க்கை வரலாறை கேட்கும்போது ஒவ்வொரு சொல்லையும் நாங்கள் கச்சிதமாக பார்த்து அதை மீண்டும் மீண்டும் கேட்க வேண்டும். ஏனென்றால் அது அவர்களுடைய வாழ்க்கையின் அனுபவச் சாறு. ஆகவே அதைத்தான் நாங்களும் கிரியா யோகத்தில் செயல்முறை பயிற்சிகளாக செய்கின்றோம். அந்த அனுபவ நிலையை எடுப்பதற்காக சிறிது சிறிதாக இந்த உடலில் இன்னும் பல உடல்களில் போய் அதை செய்ய போகின்றோம் பாபாஜியின் துணையுடன். ஆகவே இப்படியான அருளாளர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள், அதுவும் பாபாஜி ரெண்டு இடத்தில் தன்னுடைய கருத்தை இது கொடுத்திருக்கின்றார். ஆகவே நிச்சயமாக அவர் பத்ரிநாத் மலைச்சாரலில் அவர் தன்னுடைய ஓட்ட பந்தயங்கள் அல்லது அங்கு எல்லாம் இயற்கையுடன் வாழும்போது நிச்சயமாக பாபாஜி அவரை பார்த்திருப்பார். நிச்சயமாக சூட்சுமத்தில் இருந்து நிச்சயமாக அவருக்கு அதை பற்றி தெரிந்திருந்தபடியால்தான் சுவாமி ராமதீர்த்தரின் வரலாறை பற்றி தன்னுடைய புத்தகத்தில் பிரசுரித்திருக்கின்றார் என்பது என்னுடைய நோக்கு. ஆகவே நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நமோம். ஓம் சிவாய நமோம். இன்று கார்த்திகேயன் ஐயா அவர்கள் எங்களுடைய இணைப்பில் இல்லை. அவருக்கு சில பணி காரணமாக அவர் இன்று வர முடியாது என்று அறிவித்திருந்தார். ஆகவே நாங்கள் இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடித்து மற்றவர்களுடைய கேள்விகளுக்கு பதில் காண்பதற்கு பாபாஜியுடன் சேர்ந்து பதில் காண்பதற்கு உங்களை அழைத்துச் செல்கிறேன். ஓம் கிரிய பாபாஜி நமோ.